அப்படின்னா அந்த மலையில் புகை வருகின்றது, எனவே அந்த மலையில் நெருப்பு இருக்கின்றது. இப்ப இது கருதிதான் அறிக்கணும், நெருப்பை நேர்ல கண்டு அறிஞ்சாதான் அது காட்சி அளவை. விடயத்தை நேரடியா அறிஞ்சான்னு சொல்லலாம், விடயத்தை நேரடியாக அறியவில்லை, விடயம் மறைந்துள்ளது, இந்த நெருப்பு மறைந்துள்ளது. அப்ப எதை வச்சு நெருப்பு இருக்குன்னா புகையை வச்சு. அப்ப என்ன அங்க விஷயம் அப்படின்னா, அந்த புகையும் நெருப்பும் ஒன்றை விட்டு ஒன்று நீங்காதவை, விட்டு நீங்காதவை. எனவே ஒரு பொருள் மறைந்திருந்தாலும் அதனை விட்டு எப்போதும் நீங்காத பொருள் அங்கு புலப்பட்டது என்றால், இந்த பொருள் இருப்பதனாலே அந்த பொருளும் இருந்தாக வேண்டும் என்று இப்படி கருதி அறிகின்றானே, அதுதான் கருதல் அளவை. நம்ம நூல்கள்லாம் நேரடியா போனோம்னா நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும், அதனாலதான் சில அடிப்படைகளை இப்ப பார்த்துக்கொள்ள. கருதல் அளவை அனுமான பிரமாணம், மறைந்துள்ள விடயத்தை அதை விட்டு நீங்காத வேறொரு பொருளை கொண்டு ஊகித்து அறிதல், கருதி அறிதல், அதுதான் கருதல் அளவை. இப்ப பாத்தீங்களா, முதல்ல அறிந்த வழிமுறை வேறு, அது ஐம்பொறிகளில் ஏதாவது ஒரு பொறியை கொண்டு நேரடியாகவே விடயத்தை அறிஞ்சிட்டான், இது காட்சி அளவை. இப்ப வந்து மறைந்துள்ள விடயத்தை நேரடியாக அதை அறியாமல், இந்த மறைந்துள்ள விடயத்தை எப்படி அறியிறான், அதனை எப்போதும் விட்டு நீங்காத பொருளை கண்டு அதன் மூலம் இது இருப்பதனாலே அதுவும் இருக்க வேண்டும். அப்போ நமக்கு நாம காணுற பொருளுக்கும் மறைஞ்சிருக்கிற பொருளுக்கும் விட்டு நீங்காத தொடர்பு இருக்க வேண்டும். இந்த விட்டு நீங்காமைக்கு சாஸ்திரத்துல ஒரு பெயர், அவினாபாவம் என்று பெயர். அவினாபாவம், அவினாபாவம்னா விட்டு நீங்காமை. ஐயா மலர்னா அதுல மனம் இருக்கும், விட்டு நீங்காது. நெருப்புனா புகை இருக்கும், பழமொழியா நெருப்பு இல்லாமல் புகையுமா, பழமொழியா. ஆகவே இப்படி ஒன்றை ஒன்று விட்டு நீங்காமல் இருக்கின்ற சம்பந்தத்திற்கு என்ன பெயரு, அவினாபாவம். ஆகையினாலே இந்த மாதிரி அவினாபாவம் ஆகிய ஒரு தொடர்பு, ஒருவர் ரொம்ப புகைப்பிடிக்கிற, எப்போதும் புகைப்பிடிக்கிற வழக்கம் இருக்கிறாரு, இப்ப ஐயா அவருடைய அறையில இருக்காரா அப்படின்னு பாத்துட்டு வானா, அங்கிருந்து அப்படியே அந்த சிகரெட்டுடைய புகை வெளியே வந்தாலே சரி ஐயா இருக்காரு. எப்படி தெரிஞ்சது, சிகரெட்டு புகை இருக்கு இல்லையா, சிகரெட்டும் அவருக்கும் விட்டு நீங்காத சம்பந்தம் இல்லையா, அப்படி சில ஆட்கள் இருக்காங்க. ஆகவே இந்த மாதிரி விட்டு நீங்காத சம்பந்தத்தை என்ன சொல்லிடுறாங்க, அவினாபாவம்னு சொல்றாங்க. இப்படி மறைந்திருக்கும் விடயத்தை அதனோடு அவினாபாவமாக விட்டு நீங்காமல் இருக்கின்ற பொருளை வைத்து கருதி அறிதல், கருதல் அளவை என்று சொல்லப்படும். சரி, மூன்றாவது அளவை, மூன்றாவது வழிமுறை என்ன, முதல்ல காட்சி அளவை முதல் வழிமுறை, இரண்டாவது கருதல் அளவை, மூன்றாவது உரை அளவை. இதை ஆகம பிரமாணம் என்று சொல்வார்கள், ஆகம அளவை என்று சொல்லலாம், உரை அளவை, ஆகம அளவை. இதுக்கு வேறு பெயர்கள் சப்த பிரமாணம், இன்னொரு பேர் சப்த பிரமாணம், எல்லாம் ஒன்றுதான், வேறு வேறு பெயர்கள். உரை அளவை, ஆகம அளவை, சப்த பிரமாணம் என்ன என்ன, இப்போ இவட ஐம்பொறிகளில கொண்டு துணை கொண்டு நேரடியா கண்டறிகிறோம், இது காட்சி அளவை. ஐயா விடயம் மறைந்திருக்கின்றது, அது இருக்குன்னு காண கருதி அறிகின்றோம், நேரடியா காணல, எப்படி அதான் பார்த்தோமே, விட்டு நீங்காத பொருள் மூலமாக ஊகித்தருகின்றோம், இது கருதல் அளவை. சரி, இந்த ஆகம அளவைங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு அளவைக்கும் அகப்படாத பொருள்கள் இருக்கின்றன. இப்போ மேலுலகம், இந்திரலோகம் போன்ற மேலுலகங்கள் இருக்கின்றன, பாதாள லோகங்கள், கீருலகங்கள் ஆகிய பாதாள லோகம் அந்த கீருலகங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம பொறிகளின் துணை கொண்டு நேரடியாக காண முடியுமா, காட்சி அளவையிட முடியுமா, காட்சி அளவில் அறிய முடியாது. சரி, கருதல் அளவையில் அறிய முடியுமா, எப்படி முடியும், நம்ம உலகம் ஒன்னு இருக்கு, அதனால நமக்கு மேலுலகம்னு ஒன்னு இருக்கணும், கீருலகம்னு ஒன்னு இருக்கணும், அப்படிலாம் கருத முடியுமா, அது வந்து சரியான காரணங்கள் இல்லை. நம்ம உலகம் இருக்கிறதுனாலயே மேலுலகம் இருக்கணும், இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த விட்டு நீங்காத தொடர்பு இருக்கின்றதே, அந்த விட்டு நீங்காத பொருள் நம்ம கண்ணுக்கு காட்சிப்பட்டாதான் இது இருப்பதனால அதுவும் இருக்கணும்னு அறிய முடியும், அப்படின்னு அங்க இல்லை. எனவே சொர்க்கலோகம், பாதாள லோகம் போன்ற பிற உலகங்களை காட்சி அளவின் துணை கொண்டு நேரடியாகவும் அறிய முடியாது. ஆமா, அனுமான அளவின் துணை கொண்டு என்ன செய்ய முடியாது, கருதியும் அறிய முடியாது. அப்ப எப்படிதான் அறிவது, எதனால சொல்றோம், நமக்கெல்லாம் உறுதியா நம்பிக்கை இருக்கு, எதனால சொல்றோம், ஏனென்றால் நம்முடைய அருளாசிரியன்மார்கள் தங்கள் சாஸ்திரங்களிலே சொல்லி வைத்திருக்கின்றார்கள். மேலுலகங்களை பற்றி அவர்கள் சொல்கின்றார்கள், கீழுலகங்களை பற்றி சொல்கின்றார்கள். எனவே சொர்க்கலோகம், பாதாளலோகம், நரகலோகம் போன்ற உலகங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று நாம் நம்புகின்றோம். நம்முடைய சமய கருத்து, நம்முடைய சமய சாஸ்திரங்கள் சொல்கின்ற கருத்து. அதான் பௌத்த சமயத்தில் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஆகம அளவை என்பது வேண்டாம் அப்படின்னா. முதல்ல சொன்னமே அந்த ரெண்டு அளவைகள் போதும். முதல்ல பார்த்த அண்ணாச்சியார் அவன் உலகாயுதன், அவன் காட்சி அளவை மட்டுமே போதுங்கிறான். அவன் வந்து நாத்திகன், நாத்திகன்லையும் ரொம்ப கீழான நாத்திகன். அவனை விட்டுருவோம், அவன் காட்சி அளவை எதையும் பார்த்தாதான் நம்புவேன், கேட்டாதான் நம்புவேன் சொல்லக்கூடியவன். அது பொருந்தாது, பார்த்துட்டோம். பௌத்தன் வந்து காட்சி அளவை ஏற்றுக்கொள்கின்றான், கருதல் அளவை ஆகிய அனுமான அளவையும் ஏற்றுக்கொள்கின்றான், அதனால இந்த உரை அளவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப அவன்கிட்ட என்ன கேட்கின்றார் அருணந்தி சிவாச்சாரியார் பரவகத்துல கேட்பான், என்ன கேட்கின்றார், அப்பா உன்னுடைய சமயத்திலும் வந்து பரலோகங்கள் பாதாள லோகங்கள்லாம் பேசப்படுகின்றன, மேலுலகம் கீருலகம்லாம், அதெல்லாம் நீ காட்சி அளவின் மூலமாக அறிகின்றாய், இல்லது கருதல் அளவை மூலமாக அனுமான மூலமாக அறிகின்றாயா? இல்லையே, எப்படி அறிகிற? உன் சமய சாஸ்திரத்தை சொல்றதுனாலதான் நம்ம உண்டு அறிகிற, அதானே ஆகம அளவை நாங்கள் சொல்றோம் என்று அவனை அருமையாக மறுத்து விடுகின்றார். எனவே ஆகம அளவை அல்லது உரை அளவை என்றால் என்ன என்பது, ஆகம அளவை என்பது என்னவென்றால், அதாவது சமய சாஸ்திரங்கள் சொல்வது கொண்டு ஒரு கருத்தை அறிதல், அதுதான் ஆகம அளவை. ஆக நம்ம சைவத்துக்கு இந்த மூன்று அளவைகள் கொள்கிறோம். ஒவ்வொரு சமயத்துக்கும் வந்து அவை எத்தனை அளவைகள் கொள்கின்றன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உலகாயுதன் காட்சி அளவை மட்டுமே கொள்வோம். இப்ப நம்ம ஆச்சாரியர்கள் ஏதாவது ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க, ஆனா அவங்க சொன்னதை நம்ம பார்க்கலங்கிறத வச்சுக்கிட்டு, நான் அது பார்க்கலையே, அப்ப ஆச்சாரியர் சொன்னதை நான் எப்படி உடன்பட முடியும்னு கேட்டான்னா, ஒருத்தன் பேசினாம்னா, அவர் காட்சி அளவை மட்டுமே ஒப்புக்கொள்பவன், ஆச்சாரியருடைய திருவாக்கினை ஆகம அளவையாக ஏற்றுக்கொள்ளாதவன் அப்படின்னா, காட்சி அளவையை மட்டும் கொள்றவன் யாரு? உலகாயுதன். அவன் அறியாமலே அவன் உலகாயுதத்தை தடுவுதான். அவன் சொல்லலாம், நான் என் சைவத்தை தடுவுதான்னு சொல்லலாம். ஆனா சைவத்தை தடுவுகின்றான் என்றால் அவன் சைவ நூல்களுடைய கருத்துக்களை ஆகம அளவை என்ற முறையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சைவத்துக்கு மட்டுமல்ல, எந்த சமயத்தை ஒருத்தன் பின்பற்றினாலும் சரி, அந்த சமய சாஸ்திரங்கள் கருத்துக்களை உண்மை என்று அவன் உடன்பட்டால் அவன் அந்த சமயத்தை ஒத்துக்கொள்கின்றான். முதல் ஸ்டெப். ரெண்டாவது அதுபடி நடக்கணும். ஒத்துக்கொண்டாலாவது சரி, அவன் அந்த சமயத்திலே பற்றுடையவன் சொல்லலாம். அதன்படி நடந்தால் அந்த சமயத்தை அப்படியே பின்பற்றுபவன் என்று இன்னும் சிறப்பாக சொல்லலாம். கருத்தளவில் கூட ஒத்துக்கொள்ளாமல் அது அங்கே பிணங்கி நின்றால், அதுதோ அந்த சமயத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றார், அந்த சமயத்தை பற்றி படித்து வருகின்றார் சொல்லலாம். அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், அந்த சமயத்தை அவர் பின்பற்ற விளைகின்றார் என்றால் நம்ம சொல்ல முடியும். ஆகவே இந்த ஆகம அளவை சமயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சமயங்கள் மதத்துக்கு சமய நெறிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகம அளவை தான். இந்த கருதல் அளவை இருக்கு, அது கூட எதுனால வச்சிருக்கோம்? இந்த ஆகமத்துல ஏதாவது சந்தேகம் வந்தா அந்த சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்கு தான் கருதல் அளவை வச்சிருக்கோம். முடிய முக்கியமான அளவை எது? ஆகம அளவை தான். பதி பசு பாசம் முப்பொருகளும் உள்ளன, சிவாகமும் சொல்கின்றது, நாம முதல்ல அதை உடன்படும். அதுக்கப்புறம் நமக்கு சந்தேகங்கள் வரலாம், அதை நம்முடைய சாத்திரங்கள் அனுமான அளவை அந்த கருதல் அளவையின் துணை கொண்டு தீர்க்கின்றன. ஆகவே அவை எப்படி அந்த பொருள் உண்மையை நிலைநாட்டுகின்றன, பதி உண்மை, பாச உண்மை, பசு உண்மை எல்லாம் எப்படி நம்முடைய சாத்திரங்கள் நிலைநாட்டுகின்றன என்று நாம் நன்றாக விளங்கிக் கொள்வதற்கு இந்த அளவை குறித்த அறிவு மிக மிக இன்றியமையாதது. இப்ப இந்த மூன்று, காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை அல்லது ஆகம அளவை, இந்த மூன்று அளவுகளை பத்தியும் நமக்கு கொஞ்சம் தெளிவிருந்தாலே போதும், நம்ம இதெல்லாம் சிறப்பாக விளங்கிக் கொள்ளலாம். ஆனா சில சமயத்தர்கள் மூன்று அளவையில ஒன்னோ ரெண்டோ உடன்படுதாங்க, அப்படிப்பட்டவங்களை பார்த்தோம். இந்த மூன்று அளவைக்கு மேலும் அளவை சொல்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவங்க இருக்கான், காட்சி அளவை மட்டும்தான் இருக்கான் உலகாயுதன், காட்சியே அனுமானம் ரெண்டுதான் இருக்குன்னு சொல்றான் பௌத்தன் சொல்றான். நாம வந்து காட்சியே அனுமானம் ஆகமம்னு மூணு அளவை இருக்குன்னு சொல்றோம். ஆனா இந்த மூணுக்கும் மேல அளவை சொல்றவங்களா இருக்காங்க. என்ன அளவை தான் அவங்க சொல்றாங்க அப்படி அப்படின்னா, அபாவ அளவை, அருத்தாபத்தி அளவை, ஓமை அளவை அப்படின்னு இன்னும் மூணு அளவை சொல்றான். அபாவம்னா என்ன? இன்மை. இன்மை அதாவது இது இல்லாதனால அதுவும் இல்லை அப்படின்னு அறிவது. இன்னைக்கு பனி இல்லை, அதனால குளிரும் இல்லை, பனி இல்லாததால் குளிர் இல்லை. இதுதான் அந்த இன்மை அளவைக்கு எடுத்துக்காட்டு. ரொம்ப எளிதானது எல்லாமே, அதான் ரொம்ப எளிதானவே எல்லாமே. நாம எல்லாத்தையும் ரொம்ப முதலே ரொம்ப சிரமமானதுன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. மிக எளிதானது, குளிர் இல்லாததால் பனி இல்லை, அல்லது பனி இல்லாததால் குளிர் இல்லை. என்று ஒரு ஒன்றின் இன்மையை வைத்து இன்னொன்றின் இன்மையையும் இது இல்லாதனால அதுவும் இல்லைன்னு இப்படி தெரிந்து கொள்வதுதான் இன்மை அளவை, அபாவ அளவை. இது வந்து கருதல் அளவைனா அடங்கிரும். அதான் நாம இப்படிதான் சொல்லல, இது வேற வேற சமயத்தவர்கள் அப்படி சொல்றாங்க. நாம மூணு அளவை தான் சொல்றோம், காட்சி அனுமானம் ஆகமம், மூணு அளவைகள் தான். காட்சி கருதல் உரை, காட்சி அனுமானம் ஆகமம், மூன்று அளவை தான் சொல்றோம். ஏன் அபாவம் சொல்லல, அது ஆகமம், அது கருதல் அளவை தான் அடங்குவோம். பனியும் குளிரும் விட்டு நீங்காதவை, எப்பமும் விட்டு நீங்காத சம்பந்தம் உண்டு. விட்டு நீங்காத வச்சுதானே அனுமான அளவை சொல்றீங்க. அப்ப ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருக்கணும், பனி இருந்தா குளிர் இருக்கணும், குளிர் ரொம்ப இருக்குன்னா கண்டிப்பா பனி இருந்தாகணும், குளிர் இல்லாதனால பனி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இதுவும் அனுமான அளவை அடங்கும். இது இருக்கிறதுனால இது இருக்குன்னு சொல்றதும், இது இல்லாதனால இது இல்லாதுன்னு சொல்றதும் எல்லாம் ஒரே வகைதானே, அது அனுமான அளவையில அடங்கும். அப்புறம் பொருள் அளவைனா என்ன, அறுத்தாபத்திய அளவைன்னு பேரு. அறுத்தாபத்தினா என்ன, இதுவும் நாம தனியா சொல்லல, ஏன்னா இந்த அறுத்தாபத்தி அளவையும் அனுமான அளவையில அடங்கும். சரி, இந்த அறுத்தாபத்தின்னு சொல்லிட்டு இவங்க என்னதான் சொல்றாங்க, அது எப்படி அனுமான அளவில் அடங்குது அப்படின்னா, வந்து ஒருத்தன் பகற்பொழுது பூரா சாப்பிடாம இருக்கான், கேட்டா ஒருத்தன் பகற்பொழுது பூரா என்ன செய்யறான், சாப்பிடாம இருக்கின்றான், ஆனால் அவன் நல்லா பருத்து காணப்படுகின்றான். அப்ப இவன் இரவில வந்து நல்லா சாப்பிடுறான் அப்படின்னு நாம வந்து கருதி அறிய முடியுன்றதுதான். பகல் உண்ணான் பருத்து இருக்கின்றான், பகல்ல சாப்பிடாதவன் எப்படி இருக்கான், நல்லா பருத்து இருக்கின்றான். அப்ப இவன் என்ன செஞ்சுவான், இரவுல நல்லா சாப்பிடக்கூடியவன் என்று இப்படி அவனை பற்றிய ஒரு செய்தியை அறிந்ததை வைத்து இன்னொரு செய்தியை நாம கருதி அறிவது, அதுதான் இதுவும் கருதல் அளவையில தான் அடங்கும். இந்த ஊர்லயா இவன் வந்து படிச்சவன், வந்து இவன் இந்த ஊர்ல எம்ஏ படிச்சவன் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த ஊர்ல வந்து அந்த படிப்பை படிக்காதவனும் இருக்கான், எல்லாரும் அந்த ஊர்ல அந்த படிப்பை படிச்சவன் இல்ல, இவனை குறிப்பா இவன் அந்த படிப்பு படிச்சவன் சொல்றதுனால அந்த ஊர்ல அந்த படிப்பு படிக்காதவனும் இருக்கின்றான் என்று சொல்லி ஒன்றை சொன்னது கொண்டு இன்னொன்றை அறிகின்றோம். இதைத்தான் அறுத்தாபத்தி அளவின்னு சொல்றான். இதைத்தான் நாம வந்து அனுமான அளவில் அடக்கிக் கொள்கின்றோம். அப்புறம் அடுத்த அளவை என்னன்னா ஓமை அளவை. ஓமை அளவை என்பது என்ன என்றால், ஒருத்தனுக்கு வந்து காட்டு காட்டெருமை எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லுவோம். காட்டெருமை ஒருத்தன் பார்த்தது, அவன் வந்து காட்டெருமைன்னு கேள்விதான் பட்டிருக்கான், மற்றபடி அவன் நேரில் பார்த்தது இல்லைன்னு சொல்லுவோம். அவன் ஒரு நாள் காட்டுக்கு போகும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த காட்டெருமையை பார்த்தான். அப்ப அதுக்கு முந்தைய அவன் வந்து காட்டெருமையை நேரில் பார்த்துறாட்டாலும் நாட்டில் உள்ள இந்த எருமைகளை பார்த்துருக்கணும், சாதாரண எருமை மாட்டை பார்த்துருக்கோம், அதனுடைய சாயல் அந்த காட்டெருமையில் காணப்படுவதனால ஓஹோ இது எருமை மாதிரி இருக்கின்றது, கொஞ்சம் வேறு விட்டு இருக்கின்றது, இதைத்தான் காட்டெருமை என்று கூறுகிறார்கள் போலும் என்று அறிகின்றானே, அந்த ஒப்புமையை வைத்து, இந்த ஒப்புமையை வைத்து அறிவதுதான் ஓமை அளவை. அதான் ஓமை அளவை, இதுவும் கருதி அறிவதுதான். எனவே நாம இதையும் கருதல் அளவைக்குள்ள அடக்கிறோம். அப்புறம் இந்த மூணு தான் சொல்லுவாங்க, நான் முதல்ல சொன்னது காட்சி அனுமானம் ஆகமம் மூணு அளவை, இது போக மூணு அளவை அபாவம் அறுத்தாபத்தி, அறுத்தாபத்திக்கு இன்னொரு பேர் பொருள், அப்புறம் ஒப்புன்னு சொல்லக்கூடிய ஓமை அளவை. இந்த அபாவம் அறுத்தாபத்தி ஒப்பு இந்த மூணும் வந்து கருதல் அளவையில் அடங்கும். மேல இதுக்கு மேல அளவை சொல்றவங்களும் இருக்காங்க, என்னன்னா ஐதீக அளவை, ஒளிப்பு அளவை, ஐதீக அளவை, ஒளிப்பு அளவை, உண்மை அளவை, ஐதீக அளவை, இயல்பு அளவை, நாலு சொல்றேன். நிறைய சொல்றாங்க அப்படின்னா அவ்வளவு சொல்றவங்களும் இருக்காங்க. ஒளிப்பு அளவைன்னு ரொம்ப சிறப்பானது, ஒளிப்பு அளவை. இதுக்கு பாரிசேட அளவைன்னு பேரு, முதல்ல பேரை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா நம்ம சாஸ்திரங்கள்ல சூத்திரம் ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த அளவை பேரெல்லாம் அடிக்கடி பயன்படுத்துவாங்க, அப்ப நமக்கு ரொம்ப பயனுள்ளதா துணை செய்வதா இருக்கும். பாரிசேட அளவைன்னு என்ன, ரொம்ப எளிது. ஒளிப்பு அளவை ரொம்ப எளிது, மூணு பேர் இருக்கான், அதுல வந்து இந்த மூணு பேர்ல எவனோ ஒருத்தன் கல்லையா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த யாரு கல்லன்னு சொல்லி தீர்மானிக்கணும். அப்போ ரெண்டு பேரை, இவர்கள் ரெண்டு பேரும் கல்வர் அல்லர் அப்படின்னு மட்டும் சொல்றான். அதை கண்டுபிடிச்சவன் அல்வன் யாருன்னு நல்லா கண்டுபிடிச்சி அவனுக்கு உறுதியா தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன சொல்றான், மூணு பேர்ல குறிப்பா ஒருத்தனை காட்டி இவன் தான் அந்த கல்வன்னு சொல்றதுக்கு பதிலா, அந்த மூணு பேர்ல ரெண்டு பேரை காட்டி இவங்க ரெண்டு பேரும் கல்வர் அல்லர், இவங்க ரெண்டு பேரும் கல்வர் இல்லைன்னு சொல்லிட்டா அப்போ அந்த மூணாவது ஆள் தான் கல்வன் என்பது அங்க பெறப்படுதல்லவா. இந்த முறையில அறிவதுதான் பாரிசேட அளவை, அதைத்தான் ஒழிப்பு அளவை அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்புறம் உண்மை அளவைனா என்ன? உண்மை, உண்மை என்ன சொல்றாங்க? சம்பவம் சொல்றாங்க. உண்மை, உண்மைனா அதை இருக்கின்றது, உள்ளது. ஒருத்தன் வந்து 100 ரூபா கொடுக்கான்னு, 100 ரூபா நமக்கு கிடைக்குன்னா 90 ரூபாய்க்கு பெருமான உள்ள பொருளை நம்மளால வாங்க முடியுமா? வாங்க முடியும். ஏன்னா 100 ரூபாயில 90 ரூபாயும் அடக்கம், 100 ரூபாய் 90 ரூபாய் அடக்கம். ஆகவே ஒருவன் ஒரு 90 ரூபாய்க்கு ஒருத்தனுக்கு தேவை இருக்கு, அவன் ஒரு வேலை செய்தான், அவனுக்கு 100 ரூபாய் சம்பளம் கிடைச்சதுன்னா அவன் நமக்கு 90 ரூபாய்க்கு நம்ம வாங்க வேண்டியதை வாங்கிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா அந்த 100ல அந்த 90 இருக்கின்றது என்பதை அவன் தெரிஞ்சிருக்கின்றான். இப்படி ஒன்றில் ஒன்று அடங்கி இருக்கும் உண்மையை உணர்வதுதான் உண்மை அளவை. இது எல்லாமே கருதல் அளவையில அடங்கும். அதான் நாம தனியா சொல்லல, 3 அளவையோடு நிறுத்திக்கிட்டோம். காட்சி, அனுமானம், ஆகமம், 3ஓட நிறுத்திக்கிட்டோம். சரி, உண்மை அளவை, இதை சம்பவ அளவைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஐதீக அளவை, ஐதீகம், அதாவது ஒரு ஐதீகமா சொல்றது. இந்த மரத்துக்கு ஒரு விசேஷ சக்தி உண்டு, இந்த மரத்தை சுத்தி வந்தா என்ன மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு மரத்தை குறிப்பா சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி சொல்றது? ஒரு ஐதீகமா சொல்றது தான், காலங்காலமா பெரியவர்கள் சொல்றது தான். இதை வந்து ஆகம அளவையில நாம அடக்கிக்கலாம். அதனாலதான் நம்ம ஐதீக அளவைன்னு தனியா ஒண்ணு வைக்கல, சில சமயத்தார் வைத்திருக்கின்றார்கள். அப்புறம் இயல்பு அளவை, இயல்பு அத சகஜம்னு சொல்றோம். இதெல்லாம் சகஜங்க அப்படிங்கும், என்ன சகஜம், என்ன இயல்பு, சகஜ அளவை. அந்த இயல்பை வைத்து அறிந்து கொள்வது, எடுத்துக்காட்டு கொடுத்தாதான் விளங்கும். என்ன அப்படின்னா, இப்ப மா அப்படின்னு ஒரு பெயர் இருக்கின்றது. இந்த மாங்கிற பெயருக்கு எத்தனையோ பொருள். மா என்பது வண்டை குறிக்கும், அது ஏதாவது ஒரு விலங்கை குறிக்கும், அப்புறம் வந்து திருமகளை குறிக்கும், மா மரத்தை, அந்த மாமரம்ங்கிற மரத்தையும் குறிக்கும். இந்த மா என்ற சொல்லுக்கு இத்தனை பொருள் இருக்கு. இப்ப ஒரு வாக்கியம், மா பூத்தது அப்படின்னு ஒரு வாக்கியம். இப்ப அந்த மா என்பதை, அந்த மாமரம் தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஏன்னா அந்த பூத்தல், அந்த மலர்தல் என்பது அந்த மரத்தில் உள்ள அந்த பொட்டு மொட்டுகளுக்கு தான் பூத்தல் என்ற துடிவு உண்டு. அதை வந்து ஒரு மிருகம் நோ அல்லது வண்டு நோ யாரும் நினைக்க மாட்டாங்க. எனவே அந்த அந்த சொல்லினுடைய இயல்பு கொண்டு, பூத்தல் என்ற இயல்பு எதுக்கு உண்டு? இந்த மாமரத்துக்கு தான் உண்டு என்று அதன் இயல்பை வைத்துக் கொண்டு அறிவதுதான் இயல்பு அளவை. ஆக இது எல்லாமே கருதல் அளவைக்குள் அடங்கும். ஐதீகம் மட்டும் ஆகம அளவைக்குள் அடங்கும். எனவே நாம வந்து இதுக்கு மேலவும் சொல்றவங்க இருக்காங்க, நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆச்சரியம் விட்டுட்டார். இதுக்கு மேலேயும் சொல்றவங்க இருக்காங்க அப்படின்னு விட்டுட்டார். எவ்வளவு சொன்னாலும் நாம வந்து அவ்வளவும் சொல்ல போறதில்லை. ஏன்னா சொல்லக்கூடிய மற்ற எல்லா அளவைகளும் முதல்ல நாம சொன்ன 3 அளவை அதுக்குள்ள அடங்கும். இதெல்லாம் காட்சி, கருதல் என்று சொல்லக்கூடிய அனுமான அளவை, அப்புறம் உரைன்னு சொல்லக்கூடிய ஆகம அளவை. இந்த 3 அளவைகளுக்குள்ளே காட்சி, கருதல், உரை அல்லது காட்சி, அனுமானம், ஆகமம் என்ற இந்த 3 அளவைகளுக்குள்ளே எல்லா அளவைகளும் அடங்கும். அதான் முதல் பாட்டு சொல்லு. அளவை, அளவையாவது எத்தனை வகைப்படும்? காண்டல், கருதல், உரை. காண்டல் என்னது? காட்சி. அளவை, காண்டல், கருதல், உரை, அபாவம், பொருள், ஒப்பு, 6 என்பர். இப்படி அளவைகளை 6 சொல்றவன் இருக்கான். அளவை மேலும் ஒளிவு, உண்மை, ஐதிகத்தோடு இயல்பன 4 அளவை காண்பர். இவை தவிரவும் இன்னும் 4 அளவை சொல்லுவாங்க. ஒளிவு, உண்மை, ஐதிகம், இயல்புன்னு 4 சொல்லுவார்கள். அவையற்றின் மேலும் அறைவர். முதல்ல சொன்ன 6, அப்புறம் சொன்ன 4, இந்த 10 போக இன்னும் சொல்லுவோரும் இருக்கான். அவன் சொல்லிட்டு போறான், நாம அவ்வளவு சொல்ல வேண்டாங்க. ஏன் அப்படின்னா, அவையெல்லாம் அளவை, காண்டல், கருதல், உரை, அவையெல்லாம் அளவை. அவன் எத்தனை சொன்னாலும் அதெல்லாம் அளவை தான், ஒத்துக்கிட்டுறோம். ஆனா அத்தனை 10 வேணுங்க இப்படி சொல்ல வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் எதுல அடங்கும்? காண்டல், கருதல், உரை என்று இம்மூன்றின் அடங்கிடுமே. காண்டல் அதாவது காட்சி, கருதல் அனுமானம், அப்புறம் உரை ஆகமம். இந்த காட்சி, அனுமானம், ஆகமம் என்ற இந்த 3 அளவைகளுக்குள் அடங்கிடுமே. எவ்வளவு எளிய சொற்களால் எவ்வளவு அருமையாக ஒரு புதிய ஒரு பாடம், அளவைங்கிற பாடம் தமிழ் நூல்களிலே கிடையாது. அதை வந்து தமிழுக்கு, தமிழ் மக்களுக்கு எவ்வளவு எளிதாக, எவ்வளவு செம்மையாக காட்டுகின்றார்கள். இதெல்லாம் எடுத்துச் சொல்வர்கள் கிடையாது. இவற்றையெல்லாம் நம்ம வந்து பரப்ப வேண்டும். அதான் வந்து அளவையை வந்து வடமொழியில் என்ன சொல்லுவாங்க? பிரமாணம்னு சொல்லுவாங்க. அதுதான் சுவாமிகள் உரையில சொல்கின்றார்கள். ஏன்னா அளவைன்னு பாட்டுல சொல்லியிருக்கார், இவரும் அளவைன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன்யா பிரமாணம்னு சொல்றார் அப்படின்னா, தமிழ்ல அளவைன்னு சொன்னா அது வடமொழியில பிரமாணம், அந்த அறிவு நமக்கு வேண்டும் என்பதற்காக. பிரமாணமாவது காட்சி முதல் அறுவகைப்படும் என்பாரும், அவ் அறுவகை பிரமாணங்களுக்கு மேலும் பாரிசேடம் முதலிய நான்கு பிரமாணம் உள என்பாரும், அப்பத்துக்கு மேலும் பிரமாணங்கள் உளவென்பாரும் உளர். அவையெல்லாம் பிரமாணமே, ஆயினும் காட்சி முதலிய மூன்ற நூல் அடங்குவன அன்றி வேறாவன அல்ல என்று நம்முடைய சிவஞான சுவாமிகள் உரை சொல்லிவிட்டார்கள். அப்போ பௌத்தன் வாரான், ஆமா ஐயா சொல்லுவேங்க, எல்லாம் காட்சி அனுமானம் ஆகமம்னு மூன்று அளவை கூட அடங்கும்னு சொல்லுவேங்க. நான் சொல்றேன் ஐயா மூன்று அளவுக்குள்ள, நீ சொல்ற ஆகமமும் அனுமானத்துக்குள்ள அடங்கும், ரெண்டு அளவுக்குள்ள அடங்கும். அதனால நான் தான் உனக்கு மேல சிந்திச்சவன்ட்டு அவன் வாரான். இப்ப சொல்றார், அதெல்லாம் அடங்காதுப்பா, ஏன்னா ஏற்கனவே பரவக்கத்துல காட்டிட்டாரான். சொல்ற பாருங்க, இம்முறை பற்றி ஆகமமும் அனுமானத்தில் அடங்கும் என புத்தன் முதலாயினார் கூறுவன், அது அதனுள் அடங்காது என்பது நூலுரைத்தான் ஒருவன் உடன் என்னும் பரவக்கத்து செயலான் உணர்க. நூலுரைத்தான் ஒருவன் உடன் அப்படின்னு சித்தியார் பரவக்கத்துல ஒரு செயல் இருக்கு. அந்த செயல் என்ன சொல்லுது, ஆகம அளவை அனுமான அளவைக்குள்ள அடங்காது. எப்படி சொல்லுது, அதான் முதல்ல நான் நம்ம பார்த்தோம் இல்லையா, பரலோகங்கள் பாதாள லோகங்கள்லாம் புத்தமத நூல்களிலும் பேசப்படுகின்றன. அவற்றை என்ன கருதலவை மூலமா கருதியா நம்ம அறிகின்றோம் இல்லையே, சாஸ்திரம் சொல்வதை வைத்து ஆகம அளவையா தானே ஏத்துக்கிறதோம். ஆகவே ஆகம அளவை கருதல் அளவையில் அடங்காது. காட்சி அளவையிலும் கருதல் அளவையிலும் அறிய முடியாத பொருள்களைக்குத்தான் ஆகம அளவையில் அறிகின்றோம். இது சொற்பொருள் பின்வரும் நிலை. முதல் பாடல் இருக்க இத ஒவ்வொரு அடியிலையும் அளவை அளவை அளவைன்னு மாறி மாறி வந்தது. அதனால இது என்ன அணி, சொற்பொருள் பின்வரும் அணி. ஒரே சொல் மீண்டும் மீண்டும் ஒரே பொருளில் வந்தால் அது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஒரு ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வரணும், அதே பொருளையும் வரணும், வந்தா அது சொற்பொருள் பின்வரும் நிலை. வேறு வேறு பொருளை வந்தா அது மடக்கு அணின்னு சொல்லுவாங்க. சரி, இதனானே பிரமாணம் இணைத்து என்பது கூறப்பட்டது. இந்த முத பாட்டில் என்ன சொன்னாங்க, பிரமாணம் இத்தனைதான் சொன்னாங்க. அதான் மூன்று தான், காட்சி அனுமானம் ஆகமம் என்ற மூன்று தான் மொத்த பிரமாணங்கள் அளவைகள், மூன்று அளவைகள் தான் சொல்லியிருக்காங்க. இதுல காட்சி அளவைன்னா என்ன, நம்ம எல்லாத்தையும் முதல்ல ஒரு கருத்தா பார்த்துக்கோம். காட்சி அளவைனா என்ன, ஐம்பொறிகளின் துணை கொண்டு விடயங்களை நேரடியாக அறிதல். இதை நாம இப்ப நூல்ல பாட்டுல பார்க்க போறோம், அதனால நமக்கு அது நல்லா தெளிவாகும். மாசரு காட்சி, அதாவது மாசரு காட்சி குற்றமற்ற காட்சி அளவை அப்படி என்பது என்ன, ஐயம் திரிவின்றி விகற்பம் முன்னா ஆசர அறிவதாகும். குற்றமில்லாத காட்சி அளவை என்னது, ஐயமின்றி திரிவின்றி எப்படி அறியணும், விகற்ப உணர்வை முன்பு கொண்டு. அது என்னன்னு பின்னால சொல்லுவார், நிர்விகற்பம் என்பதுதான் விகற்பம். நிர்விகற்ப உணர்வுனா என்ன, ஒண்ணும் தெரியலையேன்னா பின்னால பார்க்கறதுன்றோம், அதனால ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நிர்விகற்ப உணர்வை முன்னாக கொண்டு ஆசர அறிவதாகும், குற்றமின்றி தெளிவா அறிவதுதான், அதுதான் காட்சி அளவை. அப்புறம் அனுமான அளவை என்ன, அனுமானம் அவினாபாவம் பேசுறும் ஏது கொண்டு மறைபொருள் பெறுவதாகும். அதாவது மறைபொருள் மறைந்திருக்கின்ற பொருள், அதை வந்து எப்படி அறிகிறோம், அவினாபாவத்தின் மூலமாக. மறைந்திருக்கும் பொருளோடு அவினாபாவம் என்னன்னு பார்த்தோம், விட்டு நீங்காத பொருள். அந்த மறைந்திருக்கும் பொருளோடு விட்டு நீங்காத தொடர்புடைய பொருளை கொண்டு கருதி அறிதல் அனுமான அளவை. அதான் அதை விட்டு நீங்காத பொருள் ஒன்று காட்சிப்படுது பாருங்க, நெருப்பு மறைஞ்சிருக்கு, அந்த நெருப்போடு விட்டு நீங்காத பொருள் புகை, அந்த புகை காட்சிப்படுது இல்லையா, அந்த புகை இருப்பதனால தான் அதை காரணமா வச்சுதான் நெருப்பு அறிகின்றோம். அதனால அந்த புகை புகைக்கு என்ன பேரு, ஏதுன்னு ஹேது என்ற வடமொழி சொல்றோம், அதை ஏதுன்னு சொல்றோம். ஏதுன்னா என்ன காரணம், அதுதான் காரணம். நெருப்பு இருக்குன்னு சொல்லலையே, நெருப்பு இருக்குன்னு சொல்றியப்பா, நெருப்பு இருக்கிற மாதிரி ஒன்னு நேரடியா பார்த்தா அந்த நெருப்பு தெரியலையே, நீயும் போய் பார்க்காம இங்க இருந்துகிட்டே சொல்றே எப்படி நெருப்பு இருக்குன்னு. இப்ப என்ன காரணத்தால் சொல்கின்றாங்கன்னா, புகை இருப்பதனால் அப்படின்னு. அந்த காரணம் வந்து என்ன, புகை தான் அந்த காரணம், அதைத்தான் ஏதுன்னு சொல்றோம். அந்த விட்டு நீங்காத பொருளைத்தான் ஏது, அவினாபாவமா விட்டு நீங்காம இருக்கிற பொருளைத்தான் ஏதுன்னு சொல்றோம். அதான் அவினாபாவம் பேசுறும் ஏது கொண்டு மறைபொருள் பெறுவதாகும், மறைந்திருக்கும் பொருளை அறிந்து கொள்வது அனுமான அளவை. சரி, உரை அளவை அடுத்தால் ஆகம அளவை என்பது என்ன, காசரும் உரை இம்மானத்து அடங்கிடா பொருளை காட்டும். காசரும் உரை குற்றமற்ற உரை அளவையானது ஆகம அளவையானது என்னவென்றால், இம்மானத்து அடங்கிடா பொருளை காட்டும். இம்மானத்துனா இந்த காட்சி அளவையாலும் அறிய முடியாத பொருளையும், இந்த அனுமான அளவையாலும் அறிய முடியாத பொருளையும் அறிவதற்கு துணை செய்வது என்னது, ஆகம அளவை உரை அளவை. எனவே அம்மூன்ற நூல் உரை. இப்ப சுவாமி நாமளா உரை பார்த்தோம், இப்ப சுவாமிகள் உரை கொண்டு பார்த்தோம். அம் மூன்ற நூல், எம் மூன்ற நூல், காட்சி அளவை அனுமான அளவை ஆகம அளவை என்ற அந்த மூன்ற நூல். காட்சி அளவை என்னன்னு முதல்ல சொல்கின்றேன், நிர்விகற்ப உணர்வை தனக்கு முன்னாக கொண்டு ஐய உணர்வும் இந்த நிர்விகற்ப உணர்வு மட்டும் நம்ம என்னன்னு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். அவரே ஆசிரியரே சொல்றாரு, நாம அவசரப்பட வேண்டாம். நிர்விகற்ப உணர்வை தனக்கு முன்னாக கொண்டு ஐய உணர்வும் விபரீத உணர்வும் இன்றி விடயங்களை நேரே அறிவதாகிய ஆன்மாவினது ஞான சக்தி காட்சியளவு எனப்படும். அதான் நம்ம முதல்ல சுருக்கமா பார்த்தோம். ஆன்ம அறிவு ஐம்பொறிகளின் துணை கொண்டு விடயங்களை நேரடியாக அறிந்தால் காட்சி அளவைன்னு பார்த்தோம். நேரடியா அறியும் போது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம தெளிவா அறியணும். அது மாதிரி விபரீதம் இல்லாமலும் அறியணும். விபரீதம் இல்லாம அறியுதுன்னா எப்படி? இப்ப ஒன்றை வேறொன்றா அறிஞ்சா அதான் விபரீதம். அந்த மாதிரி குற்றம் வரக்கூடாது அந்த விபரீதம் இல்லாமல். அல்லது ஒரு திட்டவட்டமா முடிவு கிடைக்கல, இது அதுதானா இதுதானா நிற்கும், அது சந்தேகம். அந்த சந்தேகமும் நீங்கி ஒன்றை வேறொன்றா தப்பா அறியாமல் அந்த விபரீதமாகிய தப்பும் இல்லாமல் தெளிவாக அறியும். நேரடியா அறிஞ்ச மட்டும் போதாது, நேரடியா அறிவது தெளிவா இருக்கணும். அப்போ அது காட்சி அளவின் மதிக்கப்படும். அப்ப முதல்ல வந்து இது ஏதோ ஒரு பொருள்ங்கிற உணர்வு தோன்றும், அதுக்கப்புறம் தான் அது என்னதுன்னு தோன்றும். எந்த பொருளை பார்த்தாலும் அப்படிதான். அதனால சார் அதான் பார்த்த உடனே இது புத்தகம்னு தெரியுது, இது மைக்குன்னு தெரியுதுன்னா அது பார்த்து பழகியதுனால் தெரியுது. பார்த்து பழகியதுனால் விரைவாக அறிந்து கொள்கின்றோம். இல்லையா, தொலைவிலே ஒருவரை பார்க்கின்றோம் என்றால் யாரோ ஒருவர் தான் முதல்ல தெரியும் இல்லையா. இல்லது வேற ஒரு விஷயத்துல நாம ரொம்ப மூழ்கி போய் இருந்தோம்னு வைங்க, ரொம்ப மூழ்கி போயிருக்கோம், அதுலயே நம்ம வந்து நம்ம மனம் வந்து முழுமையா ஈடுபட்டு அப்படியே இருக்கும். அப்ப நம்மளை கூப்பிடுறாங்கன்னா, நம்ம வீட்டுல பல சிலர் இருக்காங்க, அதுல யார் நம்மளை கூப்பிடுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது கூட கொஞ்சம் நேரமாகும். யாரோ நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு முதல்ல நமக்கு தோணும். அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்னால்தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சில நாடிகள்ல தெரியும். நல்ல உறக்கத்தில் இருக்கும்போது யாராவது எழுப்பும் போது குரல் கொடுத்து எழுப்புறாங்க, யாரோ நம்மளை எழுப்புறாங்கிற உணர்வு தான் முதல்ல தோன்றும். அப்புறம் தான் இன்னார் எழுப்புறாங்க அப்படின்னு தெரியும். நல்ல பழகின குரலே எழுப்பினாலுமே சரி, அந்த பழகின குரல் பழகின உருவம் இவற்றை கூட நம்ம வந்து அறியும் போது யாரோ ஒருத்தர்னு அறிஞ்சு அறிகின்றோம் சில சந்தர்ப்பங்கள். அந்த மாதிரி அதுதான் நிர்விகற்ப உணர்வு. இன்னது அப்படின்னு திட்டவட்டமா தெரியாம ஏதோ ஒண்ணு அப்படின்னு முதல்ல ஒரு உணர்வு நிகழும், அப்புறம் அது இன்னதுன்னு உணர்வு நிகழும். ஏதோ ஒண்ணுன்னு உணர்வு நிகழ அதான் நிர்விகற்பம். விகற்பப்படுத்தாமல், அதாவது வேற்றுமைப்படுத்தாமல் ஏதோ ஒன்றுங்கிற உணர்வு முதல்ல நிகழ்ந்து, அப்புறம் ஐயம் இதுவா அதுவான ஐயம் நிகழ்ந்து அந்த ஐயமும் நீங்கி இன்னதுதான் அப்படின்னு நேரடியா அறிவோமே, அதுதான் காட்சி அளவை என்று சொன்னார்கள். இது என்ன நிர்விகற்பம் தான் விளக்கமா அடுத்த பாடல சொல்லுவாங்க. அனுமான அளவை என்பது என்ன? அஞ்ஞனம் நேரே அறியப்படுவதன்றி, பாத்தீங்களா, காட்சி அளவை மாதிரி அனுமான அளவில் என்ன செய்யற, நேரம் அறியல, நேரடியா அறிஞ்சு அது காட்சி அளவை தான். அனுமான அளவில் அப்படி நேரடியா அறியல. அஞ்சனம் நேரே அறியப்படுவதன்றி சாதித்து பிறப்பாளதாய், அதாவது நல்லா சிந்திச்சு பெறக்கூடியதாய், மறைந்து நின்ற பொருளை, அதாங்க பொருளை என்ன எப்படி இருக்கின்றது, மறைந்து நிற்கின்றது, மறைந்து நின்ற பொருளை அதனை விட்டு நீங்காது யாண்டும் உடனாய் நிகழும் ஏதுவை கொண்டு. மறைந்து நின்ற பொருள் நெருப்பு, அதை யாண்டும் எப்பொழுதும் விட்டு நீங்காத பொருள் புகை. அந்த புகையாகிய அந்த ஏதுவை கொண்டு அவ்வாறு உணர்வதாகிய, எவ்வாறு இந்த புகை இருப்பதால் இந்த நெருப்பு உண்டு என்று அவ்வாறு உணர்வதாகிய ஆன்மாவினது ஞான சக்தி, அந்த ஆன்மாவினுடைய அறிவாற்றல் கருதல் அளவை எனப்படும். கருதல் அளவை, அனுமான அளவை, அப்புறம் ஆகம அளவை தான், உரை அளவை தான் அடுத்தால. அது என்னது? இவ்விரண்டானும் அறியப்படாத பொருள்களை, எந்த இரண்டாலும் காட்சி அளவையாலே அறிய முடியல, அனுமான அளவையாலே அறிய முடியல. உதாரணம் பரலோகம், பாதாளலோகம், பூலோகம், பூகலோகம், சுகலோகம் சொல்றாங்க. இதுல பூலோகம் தான் நம்ம அறியிறோம், அதுவே முழுசா அறியல. நம்ம மேப்பில் உள்ளதான் நம்ம அறிஞ்சிட்டு இல்லையா. இது போக இன்னும் எத்தனையோ தீவுகள் இருப்பதாக சொல்கின்றார்கள் ஆகமங்கள்ல. அப்புறம் பூலோகம் சுகலோகம் மேல்லோகம் சொல்றாங்க. இந்த திருத்தாண்டகத்தில் சொல்லலையா கடைசி பாட்டுல பூலோகம் சுகலோகம்னு? இந்த உலகங்களை எல்லாம் எதன் துணை கொண்டு அறிகின்றோம்? காட்சி அனுமானத்தில் அடங்காது. இப்படி காட்சி அனுமானத்தில் அடங்காதவற்றை, இவ்விரண்டானும் அறியப்படாத பொருள்களை ஆத்த வாக்கியம் கொண்டு, ஆப்த வாக்கியம் உண்மையே பேசுகின்ற ஞானிகளுடைய வாக்கியம். ஆப்தர்னா யாரு? உண்மையே சொல்பவர். ஏன் எப்ப ஒருத்தன் உண்மை சொல்லாம போவான்? ஒண்ணு அவன் அறியாமையினால தெரியாம அவன் வந்து தப்பா சொல்லிடலாம், அல்லது தெரிஞ்சுக்கிட்டு பிறரை வஞ்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தையும் சொல்லலாம். அறியாமையினால சொல்றவன் பிராந்தன், வேணும்னு ஏமாத்தணும்னு சொல்றவன் வஞ்சகன். பிராந்தராகவும் வஞ்சராகவும் இல்லாமல் உண்மையே கூறுகின்ற ஆப்தராக உள்ளவர் யாரு? அவர் எப்பவுமே அந்த ஆப்தர் யாருன்னா சிவபெருமான். அவர் சொன்னார்னா அது உண்மைதான்.